ஓம் சாந்தி. 17/3/2018 காலை முரளி. இன்னைக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பழைய உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, இந்த பழைய உலகம் மாறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறார். அதனால் நாங்கள் இந்த பழைய உலகத்துக்கு மேலே அன்பு வைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. புது வீடான சொர்க்கத்தை தான் நினைவு செய்யணும்னு சொல்கிறாரு. இது பழசாகிருச்சு தானே இந்த உலகம், அதனால் இது முடியவும் போகுது தானே, ரொம்ப துக்கமும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது மேலே எதுக்குமே அன்பு வைக்காதீங்க. புது வீடாக நாங்கள் இப்போ புது வீட்டுக்கு தானே போக போகிறோம்னா, இப்போ பழைய புது வீடு கட்டுறதா இருந்தால் பழைய வீட்டை நினச்சிக்கிட்டு போய் இல்லையே, புது வீட்டை தான் நினைக்கணும். அப்போ புது வீட்டு சொர்க்கம், புது வீடான சொர்க்கத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. சரியா? அடுத்தது கேள்வி வந்து என்னன்னா, சாதா சுகம் நிறைந்தவராவதற்கான எந்த ஒரு விதியை தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஒரு சாதா எந்த நேரமும் சந்தோஷம் சுகம் நிறைஞ்சி இருக்கிறதுக்கு என்ன விதி அப்படின்னு பகவான் கூறுறாரு. என்னன்னா, எப்பவுமே உள்ளத்தில் ஒரே ஒரு தந்தையான இறைவனை மட்டுமே நினைக்கணும், அவரை மட்டும் நினைவு செய்யுங்க. எப்பவுமே பாபா எந்த ஒரு குழந்தைக்குமே துக்கம் கொடுக்க மாட்டார், அவருக்கு துக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா சொர்க்கம், அவர் வந்து சொர்க்கத்தை தானே படைக்கிறார், நரகத்தை படைக்க இல்லை தானே, அப்போ சொர்க்கத்தை படைக்கிறார். அப்போ சொர்க்கத்தில் வந்து ஒரு நாளும் யாருக்குமே ஒரு கெடுதலும் நடக்காது. என்னென்னா, ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க, குழந்தைங்க இறந்து போயிடுவாங்கங்கிறதெல்லாம் இல்லை. பாருங்கள், குழந்தையெல்லாம் இறக்கவே மாட்டாங்களாம், ஏன்னா அங்கே 150 வருஷம் வயசும் இருக்கும் தானே. அவங்க விரும்பினா தான், அந்த விரும்பி தான் உடம்பை விடுவாங்களாம். அப்போ அங்கே வந்து அகால மரணம், திடீர் மரணம் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அங்கே வந்து மாயா இல்லை, மாயா ராவணன் இல்லை, அங்கே வந்து காமம் கோபம் பற்று பேரரசு அகங்காரம் எதுவுமே இல்லை. அங்கே தானே எல்லாமே நிறைஞ்சி இருக்குது. ஏன்னா எல்லாரும் துக்கப்படுறது காரணமே அது தானே. சரியா? அப்போ அதனால் பாபா வந்து நம்மளோட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் தானே பகவான், அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாருன்னா. இப்போ அதே தாய் தந்தை, அதே தாய் தந்தை அந்த 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 துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் அதே தாய் தந்தை ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை சுகமாகவே வைக்கிறதுக்காக இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்னென்னா, நாங்கள் சொர்க்கத்துக்கு போனோன்னு 2500 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டாகவே சுகமாக தானே இருப்போம். அதனால தான் இந்த ராஜயோகத்தை பாபா வந்து எங்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்குறாரு. அவரே சொர்க்கத்தையும் படைக்கிறாரு, அவரே எங்களுக்கு தாயின் தகப்பனாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அவரே வந்து எங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து இந்த சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆகிறதுக்கான படிப்பை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சுயம் பகவானே வந்து எங்களுக்கு படித்து கொடுக்கறதா இருந்தால் வேறு எந்த கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்? யார் வந்து படித்து கொடுப்பா? இப்போ கல்லூரி சொந்தக்காரவங்களே வந்து படித்து கொடுப்பாங்களா? இல்லை. ஆனால் பகவான் அப்படி இல்லை, அவரே சுயம் பகவான். நினச்சி பார்க்கவே இல்லை, அவரே வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா யாருக்கும் புரியுது இல்லைன்னா நினச்சி பார்க்கவே இல்லாமல் இருக்குது. இப்போ எங்களுக்கும் புரியலை தான், இப்போ இப்போ புரிகிற நேரம் அச்சோ இதுக்கெல்லாம் நாங்கள் அருகதையானவங்களாம் அப்படின்னு கூட தோணுது. அந்த அளவுக்கு பகவானே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா ஐயோ இவ்வளோ ஒரு இதப்பா. அதை அனுபவிச்சிங்கன்னா, அந்த யோசிங்க, டீப்பாக யோசிச்சிங்கன்னா தெரியும். சரி, இங்கே பகவான் பகவதி ஆக்குவதற்காக பகவான் கற்பிக்கிறாராம். யார் இந்த பகவான் பகவதி? ஸ்ரீ நாராயணன், லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் பகவான் பகவதின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தான் சொர்க்கத்தில் எஜமானராக இருந்தாங்க. சரியா? அப்போ பாரதத்தில் சத்யுகத்தில் ஆதியில் தேவி தேவதைகள ராஜ்யம்தான் நடந்துச்சு. இப்போ வந்து கலியுகம், தேவதைகளோட ராஜ்யமே இல்லை. தேவதையா தேடினாலும் கிடைக்காது. சிலைகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு உதவாமல் கல் சிலைகளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை. தெரியும், ஆனால் நமக்கு தெரியும், ஆனால் அவங்க நம்புகிறாங்க தானேண்ணா. யார் ஏதுன்ட்டு எதுவுமே தெரியாமல் தேவதைகள்லேருந்து அனைவருமே இப்போ ஏழையாக மாறிட்டோம். ஏன்னா நாங்கள் விகர்மங்களில் விழுந்துட்டோம், விகாரங்களில் விழுந்து ஏழ்மை ஆகிட்டோம். எடுக்க ஒன்றுமே இல்லை, தேவதைங்கிற அந்த இதே இல்லை, சைனே இல்லை அந்த மாதிரி. ஏன்னா நம்ம தேவதைகளாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப செல்வந்தர்களாக சுக நிறைந்தவராகத்தான் இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை கரைச்சல் கவலையில் இருக்கிறோம். அனைத்து மனிதர்களும் துக்கமாக தான் இருக்கிறாங்களாம். சண்டை ஏற்படுதான், மனிதர்கள் ஐயோ ஐயோன்னு கத்துறாங்களாம். ரொம்ப பயமாக பயந்து போயிட்டு இருக்கிறாங்களாம் மனிதர்கள். ஏதாவது பிரச்சனை வரும்போது மனிதர்கள் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா பார்த்தீங்களா, நேத்து முரளியில் என்ன சொன்னார், பயத்தை போக்குங்க, பயம் பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னார். ஏன் பயப்பட வேணாம்னு சொன்னாருன்னா, உங்கள் முன்னால் ஒரு பில்டிங் உடஞ்சி விழுந்தாலும் அந்த நேரம் இறைவனை நினைப்பீங்களா, அந்த நேரம் பயம்தானே வரும். அப்போ இறைவனை நினச்சி நினச்சி பழகுங்க, என்ன நடந்தாலும் ஆடாமல் அசையாமல் இருங்க. பூமி ஆடினாலும் பூமி அதிர்ச்சி வந்தாலும் அந்த நேரம் கூட ஐயோ ஐயோன்னு கதறாமல் இறைவனை நினச்சிக்கிட்டு அந்த ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா புன்னகையோடு இருப்பீங்க அப்படின்னு பாபா சொன்னார். நேற்று ஞாபகம் இருக்கா முரளி? இப்போ நான் இதை பார்த்து சொல்லலை, எனக்கு ஞாபகத்தில் தான் இதை வாசிக்கிற நேரம் நேற்று முரளி ஞாபகத்தில் தான் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் நேற்று பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கணும், இல்லைன்னா வேலை. நான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சொல்கிறாருன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். நீங்கள் இப்போ பயம் இருக்கக்கூடாதுன்னு இப்போ இப்போ இதுலேயும் சொல்கிறாரு, ஐயோ ஐயோன்னு கதறுவீங்க அப்படின்னு பயத்தோடு இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த அனாதைகளாக இருக்கிறீங்களா, எல்லாரும் அனாதைகளாக இருக்கிறாங்களாம். அதனால தான் பாவம் நினச்சி பாபா வந்து எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. கொடுக்குறாரு, ஃப்ரீயாக கொடுக்குறாரு, கணக்கு எடுக்காமல் இருக்காதிங்க. அதை வாங்கி மண்டையில் ஏற்றிக்குங்க, ஏற்றிக்கிட்டு அதை அனுபவம் செய்யுங்க. நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும் தெரியுமா, அதுகளை அனுபவிக்கிற நேரம். சரி, மனிதர்கள் வந்து பக்தி செய்கிறாங்க தானே. யார் பக்தி செய்கிறாங்களோ அவங்க ஒன்றும் பகவானெல்லாம் நினைவு செய்யலையா? ஏன்னா பாருங்க, பக்தி செய்கிறவங்களும் பகவானை ஒன்றும் நினைவு செய்யலை. பகவானை கல் முள் நாய் பூனையில் இருப்பதா தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாம், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி நினைக்கிறது பத்தாக்குன்ட்டு அனைவருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறாரு அப்படின்ட்டு பதீத்தமானவர்களுக்கும் பகவான் இருப்பதாக புரிந்திருப்பது என்பது நிந்தனை ஆகிவிட்டது. என்னன்னா, பாவப்பட்ட ஜென்மங்களுக்குள்ள கூட பகவான் இருக்கிறாருன்னு நினைக்கிறதுனா பகவானை நிந்தனை செய்யறதுன்னு, அவர் எவ்வளோ ஒரு புனிதமானவர் இறைவன்னா, அவர் எந்த பாவமுமே இல்லை தானே, அவர் பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லாதவர், அப்படி ஒரு தூய்மையானவரை போயிட்டு பாவப்பட்ட மனிதர்களுக்குள்ளேயும் நாய்க்குள்ளேயும் பூனைக்குள்ளேயும் கல் முள்ளுலேயும் இருக்குது, மரமட்டையில் இருக்குதுன்ட்டுலாம் சொன்னால் நிந்தனை செய்கிறது தானே இறைவனேனா. அப்போ ஏன்னா மனிதர் அந்த அந்த அளவுக்கு பாபா தவறற்றவர், மனிதருக்கு தெரியவே இல்லையா பகவானோ, அவர் ஒரே ஒருத்தர் தான் பகவான். நிறைய சாமி இருக்குது, அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு எல்லாரும் ஆயிரக்கணக்கானவங்களாம் ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்குன்ட்டு எல்லாம் பக்தியில் சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. அதுவும் எந்த ஒரு தவறற்ற இறைவன், புனிதமானவரை நான், ஆனால் அவரை நம்ம அதுக்குள்ளே இதுக்குள்ளேயே இருக்குன்ட்டு அநியாயமாக அவரை நிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குற வள்ளல் யார்? பதீத பாவனர் ஒருவர் ஆவார். இவர் மட்டும்தான் அந்த இறைவன். எல்லாத்துக்கும் பாவங்களை போக்கி எல்லாத்தையும் தூய்மையாக்குறது அந்த இறைவன் மட்டும்தான் முடியும். சரி, அப்போ நீங்கள் கூட, நாங்கள் நம்மளை கூட சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் நீங்களும் கூச்சலிக்கிட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க, கத்திக்கிட்டு தான் இருந்தோம், அரோகரை போட்டுக்கிட்டு இருந்தோம் தானே நாங்களும். ஆமாப்பா. அப்போ யாருடைய பக்தி செஞ்சா, யாருடைய பக்தி செஞ்சாலும் நாங்கள் பகவானை நினைவு செய்கிறோன்ட்டு நினைக்கிறோமா? சன்னியாசிகள் கூட தவம் செய்கிறாங்களாம், ஆனால் யாரை நினைத்து தவம் செய்கிறோம் அப்படிங்கிறது அறியவே இல்லையா? அறியாமையே தான் தவம் செய்கிறாங்க. சரியா, இறைவனுடைய வழிப்படி அனைத்தையும் மறந்து விட்டனர். ராவணனுடைய வழிப்படி, ஏன்னா எல்லாம் இந்த விகாரங்களில் இருக்கிறனால இந்த ராவணனோட வழிப்படி அனைத்தையும் மறந்து விட்டன மறந்து விட்டாங்க. அதனால் தந்தை என்ன செய்வார் அதுக்கு? நீங்களே ராவணன் மடியில் விழுந்துட்டனால அவனோட பிடியில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இருந்துட்டு இறைவனை மறந்துட்டீங்க, அதுக்கு பகவான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு இவ்வளவு துக்கமானவர்களாக ஏழைகளாகவும் ஆகிறது கூட நாடகத்தில் இருக்கான். ஏன் நீங்கள் இனி விகாரங்களை விழுந்தோன்னே ஏழை ஆகுவீங்க தானே, துக்கம் ஆகுவீங்க தானே, அதனால தானே பாபா இப்போ வந்து அதில் விழாதீங்க, அதுலேருந்து எழும்புங்க அப்போ தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இறைவன் மறந்துட்டு தான் இருந்தீங்க, துக்கம் வராமல் என்ன வரும்? உங்களை அவ்வளோ அழகாக சொர்க்கத்துக்கு அனுப்பி அவ்வளோ எல்லாம் கொடுத்து அப்படி இதாக்கி இப்பையும் பக்தியிலையும் ராங்காக தானே பக்தி செஞ்சீங்க. ராங் ராங் வேஸ் எதுன்ட்டு இறைவனுட்டே தெரியாமல் ராங்காக செஞ்சது. ஆனால் பக்தியில் செய்கிறதுல பலன் இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. ஆனால் உணர்ந்து செஞ்சிருந்தேன் இன்னும் எவ்வளவோ கிடைச்சிருக்கும் எங்களுக்கு, அது தெரியலை தானேனா. ஆனால் பக்தி செய்ய 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எங்களோட அறிவு கண் திறக்கும். அது தான் இறைவன் இப்போ இந்த அளவுக்கு இறைவனை தேடிக்கிட்டு வந்ததுக்கு காரணம் பக்தி செஞ்சனால தானா. சரி. ஸோ தந்தை வந்து திரும்பவும் வந்து சொர்க்கத்தில் எங்களோட குழந்தைகளை வந்து எஜமானர் ஆக்குறாரு. ஸோ ஏன்னா சொர்க்கத்தின் எஜமானர் ஆகக்கூடிய பரலௌகிக தாய் தந்தை அவர் யார்? பகவான் தான். அவருக்கு மட்டும்தான் எங்களை சொர்க்கத்தில் எஜமானர் ஆக்க முடியும். நரகத்தின் எஜமானர் ஆக்குறது யார்? ராவணன். இந்த நரகத்துக்கே இப்போ நாங்கள் தான் எஜமானர் ஆகியிருக்கிறோம். எல்லா கஷ்டத்துக்கும் நாங்கள் தான் ஆளாகியிருக்கிறோம். எல்லா கவலைக்கும் நாங்கள் தான் ஆள, நாங்கள் அந்த ராஜ்யத்தை தான் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு காரணம் யார்? ராவணன். எனவே அந்த ராவணன் மேலே வெற்றி அடையணும், அந்த ராவணன் மேலே வெற்றி அடையணும். இந்த ராவணன் பின்னுக்கு போகாதீங்க, ராவணை எதிர்த்து போராடுங்க. அது சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோந்தான், யாரையாவது பார்த்துட்டு ஆசை வந்துருச்சுன்னா அவங்க பின்னுக்கு போனால் ராவணன்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். யார கோபம் வந்து யாரையா அது ஏசணுன்ட்டு நினைக்கும் போது ஏசுனீங்கன்னா ராவணன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். யார தேவையில்லாத வீண் எண்ணங்களை தேவையில்லாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ராவணனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். அப்போ அவனை மீறுங்க. உங்களுக்கு கோபம் வருதா? இல்லை, நான் கோபம் எடுக்க மாட்டேன். நான் யாரோட குழந்தை? பாபாவோட குழந்தை, அந்த இறைவன் அந்த ஈஸ்வரனோட குழந்தை அப்படின்ட்டு நினைங்க. அப்போ உங்களுக்கு கோபம் வராது. யாராவது உங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா, நோ, நான் வந்து ஆத்மா, இது என்னோட உடம்பே இல்லை, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு ஆத்மாங்கிற ரீதியில் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றி அடையணும், ராவணன் மீது வெற்றி அடையணும்னா பாபாவே நினைங்க. நான் ஏன் அது இதெல்லாம் நினைக்க? எனக்கு என்னைய நான் இந்த மாதிரி பாவப்பட்ட உலகத்தில் பாவப்பட்டு போயிட்டு இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், என்னை பணக்காரனாக்கி நல்ல தூய்மையாக்கி சொர்க்கத்தில் கொண்டு போயிட்டு வைக்க போகிறாரு, பதவி கொடுக்க போகிறாரு, அந்த பகவானை நன்றியோடு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினைங்க. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கூரைக்கில் இருக்கிறீங்கன்னா, அவமானம் இல்லாமல் உடுப்பு உடுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோட கடமைகளையும் ஏதோ ஒரு வழியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த இறைவன். அந்த இறைவன் எந்த நேரம் நன்றியோடு நினச்சி பழகுங்க. அப்போ தான் இறைவனுக்கும் நம்ம மேலே ஒரு அன்பு வரும். இல்லைன்னா ஒரு ஒரு பொண்ணை மாதிரி நாங்கள் இருந்தோன்னா அவருக்கு எப்படி நம்ம மேலே அன்பு வரும்னா? பாபா அப்படி அவர் அன்பு தான், ஆனால் நம்மளுக்குன்ட்டு ஒரு இது இருக்குது, நம்ம கடமைன்ட்டு ஒன்று இருக்குதுன்னா நம்மளுக்கும் ஒரு அன்பு. நாங்கள் நிறைய அவங்க மேலே அன்பு, இவங்க மேலே அன்பு அப்படிங்கிறோம். ஏன் இறைவன் எங்களுக்கு இவ்வளோ செய்கிற இறைவன் மேலே அன்பு வைக்கலாதுன்னா அவர் மேலே நன்றி கடன் செலுத்துங்க. அவருக்கு அந்த நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் இறைவனோட புகழ் பாடணும். அது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பாபாவை பற்றி. சரியா? ஓகே. அப்போ உலகம் பதீதமாக உள்ளது, விஷத்தில் விஷத்தின் மூலமாக பிறக்கிறாங்க குழந்தைங்க வந்து, காமத்தின் மூலம் பிறக்கிறாங்க தானே. விஷம் வந்து காமம், விஷம் தானே. அப்போ அந்த குழந்தைங்க கூட எப்படி இருப்பாங்கப்பா? விஷத்தின் மூலம் காமத்தினுக்கு சுயநலமாக காமாசையில் அந்த இது மூலமாக வந்த குழந்தைங்க வந்து எப்படி நல்லவங்களாக இருப்பாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறது? தூய்மையாக இருந்து தூய்மையாக பெற்றீங்க, அதுக்கு நல்லவங்களாக வளர்கிறதுக்கு இன்னும் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு வளர்க்கணுன்ட்டுலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் இன்னும் 5-10 பேர்த்த வீணாக்குறதுக்கு, வாழ்க்கைகளை வீணாக்குறதுக்கு அந்த குழந்தை பிறந்து? எப்படியுமே நல்ல குழந்தையே பிறக்காது. இனியெல்லாம் இது கலியுகம், கலியுகத்துலலாம் தேவதைகளெல்லாம் வந்து பிறக்கவே மாட்டாங்க, அசுரர்கள் தான் பிறப்பாங்க. அந்த அசுரர் பிறந்து இன்னும் அசுர குட்டிகளை பெற்று போட்டுக்கிட்டு இன்னும் மற்றவங்களுக்கு துக்கம் விளைவிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா இருந்தால் அதுக்கு காரணக்காரத்தான், அந்த பாவத்துக்கு காரணக்காரத்தாகவும் நீங்கள் தான் ஆகுவீங்க. ஏன்னா இதெல்லாம் யோசிங்க. சரியா? ஓகே. தேவி தேவதைகள் வந்து குணங்களில் ரொம்ப நிறைஞ்சவங்க, 16 கலைகளும் சம்பூர்ணமானவர்களாக இருந்தாங்க. அங்கெல்லாம் விஷமே இல்லை. அங்கே வந்து பகவானை யாருமே அறியலை. அங்கே விஷமும் இல்லை, பகவான் அறியவும் இல்லை. அவங்களுக்கு எந்த கெடுதலும் எந்த இதுவுமே இல்லை, இறைவன் அறியவும் இல்லை. ஏன்னா இறைவன் இப்போ கூட நாங்கள் இறைவனை தேடுறதுக்கு காரணம் எங்களுக்கு துக்கம் வந்ததுனால தானே, இல்லை நாங்கள் தேட மாட்டோம் தானேண்ணா. சரி, பரம ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்தாங்களாம். என்னன்னா இந்த தேவதைகளெல்லாம் பகவான் பிரிஞ்சு தானே இருந்தார், ஏன்னா 2500 வருஷம் அவங்கள எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அவங்க நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பக்திங்கிற இதில் வந்து தான் இறைவனு தெரியாமல் பக்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும். இப்போ தான் பாபா வந்து சேர்ந்து அவங்கள திரும்பவும் இந்த நாடகம் முடிய போகிற கிட்டத்தில் வந்து திரும்ப சத்தியுகத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு கவலை தான், என் பிள்ளைகளை நான் இவ்வளோ காலம் பிரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் தானேண்ணா. சரி, இந்த நாடகத்துடைய ஞானத்தை புரிஞ்சிக்கிறதா இருந்தால் புரிஞ்சிக்கிட்டா தான் நாங்கள் சக்கரவர்த்தி ஆகுவோம் அப்படின்னு சொல்கிறார் பாபா. 84 பிறவிகளை நாங்கள் எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது, எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிட்டு. இது லீப் யுகம், புருஷோத்தம யுகம், முயற்சி செய்கிற யுகம். இங்கே வந்து முயற்சியில் தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும், நல்லா முயற்சி செய்யணும். இது வந்து கடைசி பிறவி தானே, இது கடைசி பிறவி. ஆனால் இதில் என்ன செய்கிறோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் ரிசல்ட் இருக்கோமோ, அது தான் அடுத்த 84 பிறவிகளுக்கும் தொடரும். அதனால் இப்போ எங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது தான் பலன். நீங்கள் இப்போ நீங்கள் இல்லை, நான் கடவுளெல்லாம் இது இவ்வளோ நாள் எதை கும்பிட்டுனோ அதைத்தான் கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அது தான் எனக்கு சரி அப்படின்ட்டு நீங்கள் அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதே கதியில் தான் இருப்பீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன நல்லா இருக்கிறீங்கன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உட்காந்து என்ன நல்லா இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இனி போகிற வழியை, முன்னுக்கு வர்றது என்னதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடக்கணும் தானே. அப்போ அதுகளை விட்டுட்டு இறைவன் சொன்னது கேளுங்க. இறைவன் நம்ம ஒன்றுமே தெரியாத யாரையோ ஒன்றுமே தெரியாமல் கள்ள சீலையில் போட்டுக்கிட்டு அப்படி பக்தியாக இருக்கிறீங்க. இறைவனே வந்து என்ன, நான் வந்திருக்கிறேன் குழந்தை, உங்களெல்லாம் தூய்மையாக்கி கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் எவ்வளவெல்லாம் எப்படி ஒரு மாற்றம் வரணும் உங்களுக்குள்ள, ஏன்னா ஏன் இப்போ இப்படி அப்படியே இந்த திரை போட்ட மாதிரி இருக்கிறீங்க, ஒன்றுமே கண்ணை திறந்து பார்க்காம ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க, பயமா கண்ணை திறந்து பார்க்க, யோசிச்சு பாருங்களேன். சரி, சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, இப்போ இந்த உலகம் மாறப்போகுது, அதனால் இந்த உலகத்து மேலே எந்த அன்பும் வைக்க வேணான்னு அது முதல்லையே சொன்னார், திரும்பவும் சொல்கிறாரு பாபா. அதனால் புது உலகத்தை புதிய வீட்டை வந்து நம்ம நினச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, அந்த மும்பையெல்லாம் இந்த சத்தியுகத்தில் கிடையாதான், இந்த சின்ன 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 கிராமங்கள் அப்படியெல்லாம் இல்லையா, இவ்வளவு பெரிய மும்பை எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. கிராமம் எதுவுமே கிடையாதான், அமெரிக்கா மாதிரி பெரிய பெரிய நாடுகளெல்லாம் ஒரே ஒரு அணுகுண்டு மூலமாக எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஹிரோஷிமாவில் அணுகுண்டு போடப்பட்டது, எப்போயோ போட்டிருக்கிறாங்க, அணுகுண்டு போட்டாங்க தானே முந்தி ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முத. அப்போ என்ன ஆச்சு, நகரத்தில் நகரத்திற்கு நகரம் அனைத்துமே அழிஞ்சு போயிடுச்சு தானே, அதுவோ ஒரு அணுகுண்டு. இப்போ போடுறது அணுகுண்டு, பெரிய பெரிய அணுகுண்டுகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்களாம். புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக தந்தை வந்திருக்கிறார், ஆனால் அவங்க பழசெல்லாம் அழிச்சிருவாங்க, அணுகுண்டை போட்டு அழிச்சிருவாங்க, எல்லாமே நாடகப்படி நடக்கும். அழிஞ்சு என்னத்த வல்லரசு நாடு, அந்த நாடு இந்த நாடுனாலும் அழிய போகிறது உண்மை, பார்த்துக்கு பார்க்கத்தான் போகிறீங்க நீங்கள், நீங்களும் துன்பப்படத்தான் போகிறீங்க, ஏன்னா நீங்களும் இன்னும் இறைவன் சொல்கிற லெவலுக்கு வந்து இல்லை தானே, அப்போ நீங்களும் துன்பப்படத்தான் வேணும். நானும் பயந்து பயந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸை கூட்டி கூட்டிக்கிட்டு வாரேன், எப்படியாவது அந்த பயம் பயப்படியே வேணாம்னு சொன்னா தானே, என்ன நடந்தாலும் இடியே விழுந்தாலும் பயப்பட வேணாம்னு சொன்னா தானே, அந்த லெவலுக்கு என்னை செஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு. இது இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த முரளி படிக்கிறேன்னு நான் சொல்கிறேன். சரியா, இப்போ அநேக இப்போ மக்கள் வந்து எல்லாருமே துக்கமாக தானே இருக்கிறாங்க, எல்லாருமே ஏழைகள் ஆகிட்டோம் இங்கேருந்து, ரொம்ப துக்கமாகி நோ. இப்போ பணக்காரவங்க இருக்கிறாங்க தானா, பாபா சொல்கிறார் பணக்காரங்க இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய வியாதிகளோடு இருக்கிறாங்க, நோயாளியாக இல்லையா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சுகம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பணம் இருந்தும் வேலையில் துக்கம் தான் இருக்குது. சரி, மற்றவங்களுக்கு பணமே இல்லை, துக்கத்தில் இருக்கிறான். எல்லாமே துக்கம்தான், எந்த வகையில் பார்த்தாலும் துக்கம்தான். இங்கே வந்து குழந்தை பிறந்தோன்னே சந்தோஷமாக இருக்கிறான். நேற்று முரளிலே அதை தான் சொல்லியிருந்தார். இந்த கல்யாணம் கட்டி வேலான்னு சொல்கிறவங்கள பலாத்காரமாக கட்டி வைக்க வேணாம், ஏன்னா அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஏற்படும், திரும்ப திரும்ப பற்று ஏற்படும். குழந்தை பிறந்தோன்னே குஷியாக இருப்பாங்க, அதுக்கு பேர் இறந்தோன்னே அழுவாங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிறாரு, குழந்தை பிறந்தோன்னே குஷியாக இருப்பாங்க, இறந்தோன்னே துக்கம் ஏற்படும். அப்புறம் விதவை ஆகுவாங்க, விதவை ஆகணுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. இது வந்து துக்க தாமம். பாபா சொன்னார் தானே நேற்றும், துக்க தாமம், துக்கம் நிறைந்த இடம் அப்படின்னு சொன்னார் தானே. இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். நேற்று சொன்னதும் இன்னைக்கு சொன்னது இது எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறார் அப்படிங்கிறது உணருங்க. ஏன் சொல்கிறார், ஏதோ நடக்க போகுதுங்கிறத உணருங்க. பழைய உலகம் வந்து துக்கதாமம், அதனால் சுகம் சுகதாமத்துக்கு பாபா எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. சரியா பாபா, அதனால பாபாவை நாங்கள் அவசியம் நினைவு செய்யத்தான் வேணும். ஏன்னா பாபா எங்களுக்காக இவ்வளோ செய்கிற நேரம் அவரை நினைவு செய்யாமல் எப்படி, அவரை நாங்கள் நினைவு செய்யாமல் எப்படி எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போவேலும், நிச்சயமாக போகையில அதேண்ணா. அதனால் அவருக்கும் நாங்கள் ஹெல்ப்பாகவும் இருக்கணும். அவரை நினைவு செய்கிற நேரமே அவருக்கு சந்தோஷம் தானே. என் குழந்தைங்க நான் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இவ்வளோ செய்கிறத விளங்குது அவங்களுக்குன்னு நினைப்பாரு தானே. ஏன்னா வேறு யாரும் வந்து எங்களுக்கு செய்ய இல்லை, இவ்வளோ நாள் பாபா தானே வந்து செய்கிறாருன்னா அப்போ நாங்கள் அவரை நினைக்கத்தான் வேணும். இப்போ ஏன்னா நாங்கள் ரொம்ப துக்கம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறோம். ஏதோ கடவுள் கடவுளை அந்த இறைவனை உணர்ந்தனால கொஞ்சம் கருணை உள்ளவங்களை ஆவிக்கிட்டு வாரோம். ஆனால் துக்கத்தில் இருக்கிறனால இறைவனை கூப்பிடுறோம். துக்கம் இல்லைன்னா இறைவனை கூப்பிடவே மாட்டோம். சத்தியுகத்தில் வந்து சுகம் நிறைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அங்கே வந்து யாருமே இறைவனை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அங்கே வந்து சுகம் நிறைஞ்சிருக்கிறனால துக்கமே இல்லாதனால இறைவனை கூப்பிடவே மாட்டாங்க. அப்போ பகவான் சொல்கிறாரு, பக்தர்கள் வந்து அனுமார நினைக்கிறாங்க தானே, அனுமார விநாயகர்கள் நினைக்கிறாங்க தானே. அனுமார் எங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அனுமார்கிட்ட நீங்கள் எங் எங்கே என்ன எங்கே செல்ல வேணும், எங்கே போகணும்? அனுமார்கிட்ட அனுமார் இருக்கிற இடம் எங்கே, அவர் எங்கே இருக்கிறார், அவர் உங்களுக்கு முக்தி கொடுக்கலுமா, முக்தி தாமத்துக்கு செய்ய கூட்டிக்கிட்டு போகலுமா அப்படியெல்லாம் கேட்குறாரு. அனுமார் மற்றும் கணேசர்களை வந்து நினைவு செய்கிறதுனால எங்கே போவீங்க, அவங்கள நினைவு செஞ்சால் இப்போ இறைவனை நினைவு செஞ்சால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, சாந்தி தாமத்துக்கு போவீங்க, இவங்களெல்லாம் நினைவு செஞ்சால் எங்கே போவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரியா, ஏன்னா புரிஞ்சு தான் எதையும் செய்யணும். ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாததுகளை வச்சு அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறத விட எங்களுக்கு இவ்வளவு செய்கிற பகவானுக்கு அன்பு செலுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. சரியா, சரி. இந்த இந்த உலகத்தில் வந்து ஒருத்தரோட கணவன் இல்லைன்னா குழந்தைலாம் அடிக்கடி இறந்துக்கிட்டு இருக்குது. அந்த துக்கம், எந்த நாளும் துக்கம், ஏதாவது ஒரு எங்களுக்கு எங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப துக்கம் நிறைஞ்சு அழுதுகிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் சொர்க்கத்தில் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இப்போ வந்து ஆத்மா மட்டும் சரீரம் ஆகிய ரெண்டுமே தமோ பிரதானமாக ஆகிருச்சு. ஆத்மாவும் அப்படி தான் ஆகியிருக்குது, சுயநலமாக பொல்லாத தன்மையாக உடம்பும் அப்படி தான் ஆகியிருக்கு. ஆரம்ப இதில் வந்து முந்தைய ஆத்மாங்கிற ரீதியில் நாங்கள் எதுவுமே ஒட்டாது அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஆத்மாங்கிறதெல்லாம் இல்லை, உடம்புங்கிற இதில் இருக்கிறனால தான் எல்லாமே தங்கம் கூட இரும்பு மாதிரி ஆவிருச்சு. அதில் கூட நல்ல தங்கம் கூட தேடையில்லாது, அதுவும் இரும்பு மாதிரி கல் மாதிரி ஆவிருச்சு எல்லாம் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. அதனால் கூட்டிக்கிட்டு கூடிய சீக்கிரம் அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறேன். இந்த இந்த இறுதியில் கஷ்டம் துக்கம் தான் நிறைஞ்சிருக்கும், மரணலோகம் தானே இது, அதனால் துக்கம் நிறைஞ்சிருக்கும். அதனால் நான் சாந்தி தாமத்துக்கு, அமைதியான அந்த தாமத்துக்கு நான் கூட்டிக்கிட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இந்த அதனால் அந்த இனிமையான அந்த வீட்டை நினைங்க, மாமனார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாவோட வீட்டிலேருந்து பாபாவோட வீட்டுக்கு போகிறோம், மாமனாரோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு சுகமோ சுகமாக வாழ போகிறோம். போகிற இடத்துல செல்வாக்கா சீரும் சிறப்புமாக வாழுமோன்ட்டு அனுப்புவாங்க தானே ஆசீர்வாதம் பண்ணி. அந்த மாதிரி நாங்கள் அங்கே சீரும் சிறப்புமா எல்லாம் பெற்று 16 கலைகள் பார்த்தீங்களா, அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்ட்டு வாழ்த்துவாங்க தானே. இது தெரியாமே வாழ்த்திருப்பாங்க போல, 16 கலைகளும் பெற்று அப்போ அப்போத்தானே சம்பூர்ணமாகும். வா, எனக்கு இது இப்போதான் புரியுது, இந்த வாசிக்கிற நேரம் தான் இப்போ புரியுது. அது அப்படித்தான் வாழ்த்தி போகிற இடத்துல அப்படி இருப்போம் அப்படின்றப்ப சம்பூர்ணம், அதுதான் சம்பூர்ணம். நல்லா வாழ்கிறதுக்கு வாழ்த்துறது, அதுக்கு தான் அப்படி வாழ்த்துறாங்களா இருக்கும்னா. அங்கே போனால் எந்த கஷ்டமுமே இருக்காது. அங்கே வந்து கர்ப்ப மாளிகையில் கூட சுகமே சுகமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கர்ப்பம் வந்து குழந்தை கர்ப்பத்துக்கு வந்தோடனே அது சிறையாகிரும். இங்கே வந்து 2 சிறைச்சாலை இருக்கான், அங்கே அப்படியெல்லாம் இல்லையா. ஏன்னா இங்கே வந்து சிறையிலேயே தண்டனை அனுபவிச்சிருவாங்க. கருப்பு இருட்டறத்தனைப்பாது அந்த குழந்தைக்கு எல்லாமே ஞாபகம் வருமா, நம்ம இது இதுக்காகத்தான் பிறந்தோம், இதுக்கு இதெல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படியெல்லாம் எல்லாம் காட்டுமா. அந்த இருட்டுக்குள்ளேருந்து தண்டனை தானே, குழந்தை இல்லையே அது ஆத்மா தானே. அப்போ அது ரொம்ப துக்கப்படுமா, துக்கப்பட்டுட்டு சொல்லுமா, இறைவன்ட்டு ப்ரோமிஸ் பண்ணுமா, இறைவா நான் ஒன்றுமே தப்பு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்றலாம் சொல்லுமா. ஆனால் எந்த செகண்டில் வெளியே வந்து இந்த உலகத்தில் உலகத்தை பார்க்குதோ அடுத்த செகண்ட் மறந்துடும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக மறந்துருமா எல்லாத்தையும். ஆனால் ஓ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளியே வந்தோடனே அந்த மாயா பிடிச்சிக்குந்தானே. அப்படியே ஒவ்வொருத்தர் முகங்களை பார்க்குற அம்மா அப்பா அப்பான்னு அப்படி முகங்களை பார்க்குற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்துடும். மறந்துட்டு திரும்ப அந்த ராவணனையும் மாயாடையும் கையில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது தான். அது தான் இதில் அது தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை மட்டுமே நினச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, சொல்கிறாங்க வந்து என்னென்னா, சிலர் வந்து சொல்கிறாங்களாம், ஐயோ குழந்தையே இல்லாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்கிறாங்களாம். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறோம், அப்போ திருமணம் செஞ்சவங்க திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம். இப்படியெல்லாம் எழுதுறாங்களாம், எப்படி அதிர்ஷ்டம் இருக்கோ அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார் பாபா. ஆனால் நீங்கள் விரும்பித்தானே போகிறீங்க எல்லாத்துக்குமே, உங்களோட விருப்பத்து காரணமாக தானே நடக்குது, உங்களை பலாத்காரமாவா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க இல்லையே. ஓகே, நீங்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாபா பாபாவை நினைங்க, பாபா கிட்ட வாங்க, பாபாட்ட கூட்டிகிட்டு வாங்க. எப்படின்னா நீங்கள் வாரீங்க தானே, யாராவது வர்றீங்க தானே பாபா கிட்டே, ஒரு 7 நாளைக்கு வந்து பாருங்கள், யாராக இருந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா லௌகீக தந்தை தாய் தந்தைக்கிட்ட போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா இங்கே வந்து நீங்கள் வாரத்துக்கு சிவபாபா கிட்டே வாரத்துக்கு எந்த கட்டணமும் இல்லை, காசெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எதையும் கொடுக்கணும், அங்கே இது வாங்கணும், இதை வாங்கணும், புத்தகம்லாம் வாங்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா, முரளி மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பப்படுது, ஏன்னா முரளி படிக்கணுங்கிறதுக்காக. அது தந்தையோட பொக்கிசம். சரி, அவர் எதுக்கும் காசெல்லாம் வாங்குறது இல்லையே, அதனால் நீங்கள் காசு இருக்கிறவங்க ஏழைகளுக்காக புத்தகம் அச்சடிங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் விரும்புனா வந்து 7 நாளைக்கு வாங்க, பாடத்தை படிச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு நீங்கள் விரும்புனா வாங்க, இல்லைன்னா ஓகே நோ ப்ராப்ளம், உங்களோட அம்மா போடையே நீங்கள் இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு பாபா. சரி, வந்து தான் பார்ப்போமே, ஏண்ணா போயிட்டு தான் பாருங்களேன், 7 நாளைக்கு போயிட்டு அந்த கோர்ஸ் எடுக்கக்குள்ளேயே தெரியும் உங்களுக்கு இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. சரியா, பாரதம் மாதிரி தானம் செய்யக்கூடிய தேசம் வேறு எதுவுமே கிடையாதான். தந்தை கூட தானம் செய்கிறாரு இந்த பாரதத்தில் வந்து தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் வந்து உடல் மனம் பொருள் அப்படியே தந்தைகிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோமா. இப்போ வந்து நாங்கள் மறைமுகமாக தானம் செய்கிறோமா, ஆனால் பாபா வந்து நேரடியாக வந்திருக்கிறாரு, சொர்க்க ராஜ்யத்தை கைமாற கொடுக்க போகிறாரு. இது பெரிய ஒரு சாதாரண வியாபாரம், இது எளிய வியாபாரம் அல்லவா. ஏன்னா எந்த காசு செலவும் இல்லாமல் நாங்கள் வாங்க போகிறோம் அவ்வளோ பெரிய சொத்தை. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ராஜ்யம் கைமாற போகுது. இறைவனுக்கு வந்து சமமாகுங்கன்னு சொல்கிறாரு. விகாரங்களை வெல்லணும்னு சொல்கிறாரு. ஆத்மாபிமானி ஆகுங்க, ஆத்மா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க, உடம்புங்கிற இதை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆத்மாவாகுனா தான் ஆத்மாவா, அந்த ஆத்மாபிமானி ஆகுனா தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிக்கிறணும். ஏன்னா சொர்க்கத்தில் உள்ள தேவி தேவதாங்க தன்னை ஆத்மான்னு தான் புரிஞ்சுக்கிற, உடம்புன்னு புரிஞ்சுக்கிறார். சரியா? ஓகே. தாரணைக்கான முக்கிய சாரம் வந்து உடல் மனம் பொருள் ஆகிய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து மகாதானி ஆகணும், தனக்கு சமமாகக்கூடிய சேவையை செய்யணும், மற்றது ஆத்ம அபிமானியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த பழைய உலகத்தை துக்கதாமத்தை மறந்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேணும், கர்ம பந்தனத்திலிருந்து ஒருபோதும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வரதானம் வந்து என்னுடைய பாபா என்ற நினைவு சுரூபத்தின் மூலம் சக்திகளின் அதிகாரத்தை பிராப்தம் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. கல்பத்திற்கு முந்தைய நினைவு வந்தவுடனேயே நீங்கள் என்னுடையவர் என்று குழந்தைகள் கூறுகின்றனர், மற்றும் நீங்கள் என்னுடையவர் என்று தந்தை கூறுகிறார். இந்த ரெண்டுடையவர், இந்த என்னுடையவர் என்ற நினைவினால் புது வாழ்வு, புது உலகம் கிடைக்கிறது. மேலும் சாதா காலத்திற்கும் என்னுடைய பாபா என்ற இந்த நிறைவு சொரூபத்தில் நிலைத்து விட்டீர்கள். இந்த நினைவின் பலனாக சத்திய சுரூபம் ஆகிவிட்டீர்கள். யார் எந்த அளவு நினைவில் இருக்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு சக்திகளின் அதிகாரம் பிராப்தியாக கிடைக்குது. எங்கு நினைவு உள்ளதோ அங்கு சக்தி அவசியம் இருக்கும். கொஞ்சம் மறதி இருக்குமானால் வீணானவைகள் உள்ளன என்று பொருள். உண்மைத்தான், நிறைய எனக்கு முந்தி மறதியாகவே இருக்கும், முரளி படித்த நினைவே இருக்காது. அப்போ என்ன வீணான எண்ணங்கள் இருந்திருக்கு நிறையா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் அதிகமாக பாபாவே நினைக்கிறேன், வீணான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. எனக்கு முரளி நேற்று வாசித்ததெல்லாம் இன்றைக்கி ஞாபகம் வரும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக வாசிக்கிறனாலையாகவும் இருக்கலாம். வீணான எண்ணங்கள் இல்லாட்டி மனசு கிளியராக இருக்கும் தானே. நான் வீணானவைகள் உள்ளன என்று பொருள். ஆகையால் எப்பொழுதும் நினைவு சொரூபம் மற்றும் சக்தி சொரூபம் ஆகுங்கள். கடுமையான உழைப்பாளி ஹார்ட் ஒர்க் இருப்பதன் கூடவே ஸ்தெதிகளில் கூட எப்பொழுதும் உறுதியானவர் ஆகும். இது என்னன்னா, இந்த முரளியில் போட்டிருந்தார், நெருப்புனால இல்லாமாவும் திடீர்ட்டு நெருப்பு பிடிக்கும், திடீர்ட்டு வெள்ளம் வரும், இதனால ஐயோ ஐயோன்னு கத்த வேண்டிய நிலைமை வரும்ன்றலாம் சொல்லியிருக்கிறாரு இந்த முரளியில். அதை நான் வாசிக்கிற நேரம் என்னன்னா, எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, இன்றைக்கி விடிய காலையில் நான் இருந்த வேலையில் எலும்பு நேரத்துலேருந்து ஜடாஸ் பெடாஸ்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பக்கத்து பில்டிங்கில். பக்கத்து பில்டிங்கில் தான் நான் நினச்சேன். இருந்தாலும் இங்கே நீ யாரும் வெளியே போய்ட்டுலாம் பார்க்குறது இல்லை தானே பேசாமல் இருந்தேன். ஒரு 4 மணியிலேருந்து 3:30 மணியிலேருந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்து 4:30 மணிக்கு பெருசாக சத்தம் அதிகமாக வந்து, அதுக்கு பேர் அப்படியே கரண்ட், ஒரு செக்ஷனே கரண்ட் இல்லாமல் போயிட்டு அந்த தீயணைப்பு படை அவங்கவுங்கெல்லாம் அந்த சத்தம் ஆம்புலன்ஸ் அது இது போகிற சத்தம்லாம் கேட்டுச்சு. ஏதோ ஏதோ நடந்துருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துட்டேன். அப்போ 6 மணிக்கு இங்கே அந்த வேலைக்கு வருவாங்க தானே, அந்த ஒரு குழந்தை சொன்னால், இப்படி தான் ரோட்டெல்லாம் பிளாக் ஆகியிருக்கு, எங்களுக்கு வரக்கூட இல்லாது, ஒரு வீடு வந்து தீ பிடிச்சி அப்படின்ட்டு சொன்னான். பாருங்கள், இந்த இது முரளிலையும் போட்டிருக்கிறாரு, அதுலேயும் நடக்குது, தீ பிடிக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாரு. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் போயிட்டு பார்க்குற நேரம் அந்த வீடு வந்து தீ பிடிச்சி தரமட்டமாகி அது உள்ளுக்கு 3 பேர் இறந்துருக்குறாங்க. வெளியே வந்துக்கிறே இல்லாமல் வயசு போன 2 பேரும், ஒரு அம்மாவும் மகனும் இன்னொரு குழந்தையும் இறந்துருக்குறாங்க. கருகி அப்படியே நெருப்புலேயே கருகி, என்ன நடந்துச்சின்னு தெரியும், எல்லாமே நெருப்பு பிடிச்சி வீடு தரமட்டமாகவே ஆகிடுச்சு, சாம்பலாகவே ஆகிடுச்சு அந்த அளவுக்கு. அப்போ பாருங்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்குன்னா பெருசாகவே படலை. ஏன்னா பாபா சொல்கிறது தான் நடக்குது, நான் இந்த நேரம் நினைப்பேன், இது எனக்கு புதுசே இல்லை. பாபா சொல்கிறத ஏற்கனவே இந்த முரளிலே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னத்தை நான் இது ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது. அப்போ நேற்று முரளியில் என்ன சொன்னார், பயப்படாதீங்க பயப்படாதீங்க, அந்த இப்படித்தான் அவங்க முன்னால் இடிஞ்சு விழுவும் அப்படின்ட்டுலாம் சொன்னார் பூமி அதிர்ச்சி வரும்ன்ட்டு. அப்போ அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க சொன்னோம். அப்போ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால எனக்கு இது ஆச்சரியமில்லைன்னா, நாங்கள் என்னத்துக்கு அவசரப்படணும்னா, குயிக்காக பாபாவை நினச்சி நாங்கள் ஆத்ம அபிமானி ஆகணும். அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம், நான் போனேன் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் சக்தி கொடுத்தேன் அந்த ஆத்மாக்கள், அந்த போன ஆத்மாக்கள் துடிச்சு பயத்தில் தானே போயிருக்கும். அப்போ அதுக்கு சக்தி கொடுத்து அமைதி கொடுத்தேன், அமைதி சாந்தத்தை கொடுத்தேன், அந்த பகவான்கிட்ட வாங்கி கொடுத்தேன். எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நான் அதனாலேயே தான் நான் அங்கே போனேன், யாருக்குமே தெரியாது நான் எங்கே போனேன் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. நான் என் பாட்டில் சக்தி கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டேன். எனக்கு திருப்தியாக இருந்துச்சு மனசுக்கு. அப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு மனசை செஞ்சிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணணும். இல்லைன்னா நீங்களும் ஐயோ ஐயோ பாவமே எங்களுக்கும் அப்படி வந்துருமான்னு பயந்துக்கிட்டு இருப்பீங்க தானே. அதனால தான் பாபா ஏற்கனவே சொல்லிட்டாரு பயப்படாதீங்கன்ட்டு. ஓகே, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.